إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فدخلي في عبادي ودخلي جنتي صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كما في رواية للترمذي وأحمد القبر أول منازل الآخرة فمن نجا منه فما بعده أيسر منه ومن لم ينج منه فما بعده أشد منه أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தனித்தின் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்புமிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்வை தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியன்கள் தபா தாபியன்கள் மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹுடைய சத்தியத்தில் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்தனை முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகால துறந்து அசிக்காமடி நேற்று அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்துமை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறாரோ அவற்றை முழுமையாக நம்முடைய முடியுமானால் நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறாரோ அவற்றை முழுமையாக எம்முடைய வாழ்வில் விலகி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கு அடுத்ததாக அவர்களுக்கும் தக்குவாவை கொண்டு நலுவசி புரிகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளையிலே மறக்காத சில நாட்கள் இருக்கின்றன. சில நாட்களை மனிதரால் மறக்க முடியாது, மௌத்து வரைக்கும் அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கும். அதிலே சில நாட்கள் தான் ஏதாவது ஒரு விடயம் ஆரம்பிக்கப்பட்டதால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேடமான ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் நடந்த அந்த முதல் நாள் ஒவ்வொருவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, தன்னுடைய மனைவிக்கு அந்த முதல் நாள் ஞாபகம், ஏன் தான் பிறந்த முதல் நாள் ஞாபகம், தன்னுடைய ஒரு விடயத்தை ஆரம்பித்த முதல் நாள். பொதுவாக அந்த நாட்களை யாருமே மறக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு முதல் நாள் இருக்கிறது, அந்த முதல் நாளை பற்றி அடுத்த அதிகமானவர்களுடைய சிந்தனையிலே இல்லை. அதிகமானவர்கள் அந்த முதல் நாளை மறந்து வாழுகிறார்கள். அந்த முதல் நாளை மறப்பதுதான் இந்த உலகத்திலே பாவங்கள் மிகைப்பதற்கு காரணம், அநியாயங்கள் மிகைப்பதற்கு காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து மீறி மனிதன் கடப்பதற்கு காரணம் அந்த முதல் நாளை மறந்ததுதான். அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாளும் முதல் நாளுமான கபருடைய முதல் நாள். இந்த நாள் ஒவ்வொரு மும்மினுடைய உள்ளத்திலும் ஞாபகம் இருக்க வேண்டிய நாள். இந்த நாளை எப்போது நான் சந்திப்பேன் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதிகமானவர்கள் பல எதிர்கால லட்சியங்களை வைத்து வாழ்ந்தவர்கள் அந்த முதல் நாளை பார்த்து விட்டார்கள், அனுபவித்து விட்டார்கள். ஆனால் அந்த முதல் நாள் அவர்களுக்கு எப்படி அமைந்தது என்று எமக்கும் தெரியாது, அவர்களால் இந்த உலகத்துக்கு சொல்ல முடியாது. எனவே தான் கண்ணியமானவர்களே, அந்த முதல் நாளை அல்லாஹ்வுடைய அன்புடைய சல்லல்லாஹு அவர்களுக்கு அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அடிக்கடி சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் மறக்க கூடாதுதான். திருமதி ஆனந்த் போன நிவாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹரீஸ் சொன்னார்கள் சல்லல்லாஹுடைய செல்லும் அது கபர். கபர் என்பதை அவ்வளவு மனாசிரியர் ஆசிரா ஆசிராவுடைய தங்குமிடங்களிலே முதல் தங்குமிடம் அதுதான். ஆசிராவுடைய முதல் நாள் ஒரு மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் கியாமத்துஹு, அவருடைய கியாமத்து நாள் நிகழ்ந்து விட்டது, அவருடைய கேள்வி கிடக்கூடிய நாள் நிகழ்ந்து விட்டது, அவருடைய தண்டனையின் நாள் நிகழ்ந்து விட்டது, அவருக்கு கண்ணியம் கொடுக்க
எனவே கியாமத் தேதி நிகழ்ந்து விட்டது என்று சொன்னார். கண்ணியமான சகோதரிகளே, எனவே தான் அந்த முதல் நாள் அந்த முதல் நாளை பற்றி சொன்னார்கள். கபர் என்பது அது ஆஃபிராவுடைய முதல் தங்குமிடம், முதல் தங்குமிடம். பமன் நஜாமின் ஹூ பமா தகவும் ஐஸ்வரமின், யார் ஒரு மனிதன் அந்த கபர்களை வெற்றி அடைந்து விட்டானோ, ஒவ்வொரு ஒப்பினுக்கும் அல்ல வெற்றியை வைத்திருக்கிறார் அந்த கபர்களை. ஒவ்வொரு அல்லாஹ் போய் பயந்து வாழக்கூடிய முத்தகையினுக்கும் அல்லாஹ் கபர்களை வெற்றியை வைத்திருக்கிறார். யார் அந்த முதல் நாடுகளை வெற்றி அடைந்து விட்டாரோ, அதற்கு பின்னால் உள்ள நாட்கள் அதை விட மிக லேசாக இருக்கும். இதே போன்றே பமல் நஞ்சமின், யார் அந்த நாடுகளை வெற்றி அடையவில்லையோ, யார் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டாரோ, லட்சவாரியாக மாறிவிட்டாரோ, பமாபாகவு அசத்துவின், அதற்கு அடுத்தபடியான நாட்கள் மிக கடுமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மாறாய் சுமந்தரன், மிக பயங்கரமான காட்சியை நான் கண்டதிலே கபரை போன்ற ஒரு பயங்கரமான காட்சி நான் கண்டதே கிடையாது என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அந்த கபரை நாம் ஒரு நாள் சந்திக்கவிருக்கிறோம். அந்த முதல் நாளைக்கு என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம்? ஒன்று, கபர் என்பது சொர்க்கத்துடைய பூங்காவாக இருக்கும், இது முதல் நாளே முடிவு செய்யப்படும். அல்லது நரகத்துடைய படுகொலையாக இருக்கும், இதுவும் முதல் நாளே முடிவு செய்யப்படும். சஹாபாக்கள் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையை வைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். இன்னமும் கபர் ரோக சொன்னது சொன்னார், ஒன்று சொர்க்கத்தின் பூந்தோரை அல்லது நரகத்தின் படுகொலை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, இதை வைத்து சஹாபாக்கள் என்னுடைய கபர் சொர்க்க பூந்தோரையாக இருக்குமா நரகத்தின் படுகொலையாக இருக்குமா என்பதை நினைத்து பயந்து அழுவார்கள். கண்ணியமான அப்படியான ஒரு முதல் நாளை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கவிருக்கிறோம். அரசரும் சந்திக்கவிருக்கிறார், ஆண்டியும் சந்திக்கவிருக்கிறார், முதலாளியும் சந்திக்கிருக்கிறார், தொழிலாளியும் சந்திக்கிருக்கிறார். எந்த மட்டத்தில் இருந்தாலும் பணக்காரரும் சந்திப்பார், ஏழையும் சந்திப்பார். எவ்வளவு பெரிய தார்மீகமான வாழ்க்கை, பெருமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான மாளிகைகளில் வாழ்ந்திருந்தாலும் அந்த மனிதன் ஒரே சமதான கவல் அந்த ஆறடி கவலில் தான் அந்த மனிதன் முதல் நாள் வைக்கப்படுவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாளையிலே அந்த மனிதன் வெற்றியாளன் ஆகிவிட்டால் அடுத்த ஒவ்வொரு கட்டமும் வெற்றியாகத்தான் இருக்கும். எனவே தான் அன்பான சகோதரர்களே, அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை பற்றி இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அடிக்கடி சொல்லுவார்கள், நீங்கள் கவலைகளை சந்தியுங்கள். நபி அவர்களுடைய ஒரு பண்பு, நபி அவர்களுடைய ஒரு சுண்ணத், கவலைகளை சந்திப்பது. ஏன் அந்த கவலைகள் சந்திப்பதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. ஜியாரத் செய்கிறோமே, குறிப்பாக இந்த மடியுடைய ஜியாரத் மட்டுமல்ல, ஜியாரத் ஜியாரத் குபூர் என்பது ஒன்று, அவர்களுக்கு எம்மூலமாக பிரயோஜனம் இருக்க வேண்டும், அவர்கள் மூலமாக எமக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும். இதுதான் ஜியாரத்துள் குபூரே தவிர மாற்றமாக நாம் என்று செய்யக்கூடிய விடயம் அல்ல. என் செல்லவாரத்தின் ஒருவர் சொன்னார்கள், பசூருஹா அஹ்மதுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிற ஹதீஸ் சொன்னார்கள், பசூருஹா கபரிகளை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், சந்திக்க வேண்டும் அவசியமாக. ஏன் தெரியுமா? பைந்தகே ஜியாரத்தியா இவரத்தில் வடிவத்தா, கபரிகளை சந்திப்பதில் உங்களுக்கு படிப்பினை உண்டு, உங்களுக்கு உபதேசம் உண்டு என்று சொன்னார்கள். கபரிகளை சந்திப்பதன் மூலமாக படிப்பினை வர வேண்டும் என்பார்ந்தவர்களே, இங்கு படிப்பினை கூடிய இடமாக எம்முடைய மக்கபராக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறா? எந்த இடத்தை போனால், எங்கே போனால் மௌத்துடைய சிந்தனை வர வேண்டுமோ, துணக்கிறக்கு முன் மௌத்து என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ, மௌத்தை ஞாபகப்படுத்தும் கபறுகளை சந்தியுங்கள் என்று, கபறுகளை சந்திப்பதால் ஞாபகம் மௌத்துடைய ஞாபகம் வரும் என்று சொன்னார்களோ, இன்று அந்த கபரஸ்தான்கள் கூட உலகத்துடைய விடயங்கள் பேசப்படக்கூடிய இடமாக, வியாபாரங்கள் பேசப்படக்கூடிய இடமாக, அரசியல்கள் பேசப்படக்கூடிய இடமாக, வீணான விடயங்கள் பேசப்படக்கூடிய இடமாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான கவலையான ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபீஹா இப்ரத்தன் வஇலதா, அதிலே படிப்பினை உண்டு, உபதேசம் உண்டு. ஒரு பணக்காரனுடைய கவலை ஒரு ஏழை சந்திக்க போகிறார், ஒரு ஏழை சந்திக்க போகிறார் என்று சொன்னால், அந்த பணக்காரனுடைய கவலைக்கு மேலே முன்னால் நின்றீர்கள். அந்த நேரம் அந்த கபரி உங்களோடு பேசும், ஏ மனிதரே, ஏ நான் பணக்காரனாகத்தான் உலகத்தில் இருந்தேன், என்னிடத்தில் சொத்து செல்வங்கள் இருந்தன, நான் எனக்கு கீழே வேலை செய்வதற்கு பலர்களை வைத்திருந்தேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வராமல் இருப்பதற்கு பல ஏற்பாடுகள் செய்திருந்தேன். ஆனால் இன்று நான் தனிமையிலே வந்திருக்கிறேன். கூட்டம் குடும்பத்தோடு இருந்த நான், என்னுடைய மனைவியோடு இருந்த நான், என்னுடைய வேலை அற்புதோடு இருந்த நான், பலவிதமான இன்பமான வாழ்க்கையோடு இருந்த நான் இன்று தனிமையிலே இருக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவும். நான் சம்பாதித்த பணம் எனக்கு உதவி செய்யவில்லை, மாறாக நான் எதை சேர்த்து வைத்தேன் ஆக்ராவுக்காக, எதை இந்த முதல் நாளைக்காக சேர்த்து வைத்திருக்கிறேனோ இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு இன்றைய நான் பிரயோஜனம் கொடுக்கவில்லை என்ற பாடத்தை அந்த பணக்காரருடைய கபறு சொல்லும் கண்ணியமானவர்கள். ஏவோதான் ஒரு ஆட்சியாளன், ஒரு தலைவர், மிகப்பெருமன் மன்னன் அவருடைய கபருக்கு போராடும், அதுவும் அந்த நிலைமைகளை சொல்லி காட்டும் என்பார் சகோதரிகளே. எனவே தான் ஜியாரத்துல் குபூர் கபர்களை சந்திப்பதே மௌத்துடைய சிந்தனை, ஆஹ்ராவுடைய சிந்தனை உண்டாகிறதுக்கு காரணம். எனக்கும் இப்படி ஒரு முதல் நாள் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கும் கண்ணியமான சகோதரிகளே. எனவே தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் திடீரென எழுப்பினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அரை தூக்கத்தோடு தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திடுக்கத்தையும் அவர்கள் எழும்பிய நேரமும் அவர்கள் முடித்து விட்டார்கள், விழித்து விட்டார்கள். எங்கே போக போகிறார்கள் முல்லா பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செருப்பை நிர்வாகரித்தார்கள், கதவை மெதுவாக திறந்தார்கள், வெளியிலே போய் கதவை மெதுவாக மூடினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு உடனே எழுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே போகிறார்கள் என்று அவர்களை பின்துயர்ந்தே போனார்கள், பின்தொடர்ந்தே போய் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த கபரவாசிகளை சந்திப்பதற்காக வேண்டி தஹஜ்ஜத்துடைய நேரம், கண்ணியமான சகோதரர்களே, தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த உலகத்தின் தூதர் உத்தவர் அலி போகிறார்கள் என்று சொன்னால் ஏன் போனார்கள்? சமுதாயம் புரியட்டும், ஜியாரத்துல் குபூர் மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த கபரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் அந்த நாள் முதலாக அல்லாஹ்வுடைய சொல் செய்தி அந்த கபரை சந்திக்க போறதுதான். கண்ணியமானவர்களே, அங்கே போனார்கள், அழுதார்கள், துஆ கேட்டார்கள், திரும்பி வந்தார்கள். நீளமான சம்பவம் அது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கபரை சந்திப்பதற்காக ஜியாரத்துக்காக போயிருக்கிறார்கள். ஏன்? மௌத்துடைய சிந்தனை உண்டா? மௌத்துடைய நினைவு, எனக்கு இப்படி ஒரு நாள் இருக்கிறது, எனக்கு முன்னால் என்னுடைய தந்தை மௌத்தி, தாய் மௌத்து, என்னுக்கு மூத்த சகோதரன் மௌத்தி, படைகளை நான் அடக்கம் செய்திருக்கிறேன், தூக்கி தோழலை சுமந்திருக்கிறேன், அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கான தொழுகை நடத்தப்பட்டிருக்கிறது, நானும் அதிலே கலந்து கொண்டிருக்கிறேன். இதே போன்று நானும் ஒரு நாள் பிரிக்கப்படுவேன் குடும்பத்தை விட்டு. நான் மரணித்ததன் பின்னால் குறிப்பாட்டுவார்கள், கவல் செய்வார்கள், தூக்கி தோழலை வைப்பார்கள், மக்களுக்கு கொண்டு வருவார்கள், தொழுவிப்பார்கள். நான் தொழவே இல்லையோ மக்கள் என்னை தொழுவிப்பார்கள். அதற்கு பின்னால் கொண்டு போய் யாருமே இல்லாத அந்த வீட்டிலே அந்த கபர்களே பூமியுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து விட்டு வந்துடுவார்களே. இந்த ஞானை பற்றி ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என்பார்கள் சகோதரர்கள். ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். கபரை மறந்ததுதான் இன்று உலகத்துடைய பிரச்சனைகளுக்கு நாம் சிக்கியிருப்பதற்கு காரணம் கபரை மறந்ததுதான் அராத்தோடு இன்று தொடர்பு வைத்திருப்பதற்கு காரணம். கபரை மறந்ததுதான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதற்கு காரணம். வாலிபருடைய வாழ்க்கையிலும் கபடி சிந்தனை இல்லை, வயோதிகளுடைய வாழ்க்கையிலும் கபடி சிந்தனை இல்லை. கண்ணியமான சகோதரிகளே, அந்த சிந்தனை உண்டாக்கக்கூடிய, அந்த ஞாபகத்தை உண்டாக்கக்கூடிய கபடிகளை தியானம் செய்வதற்கு அடிக்கடி செல்ல வேண்டும். கபருடைய முதல் நாள் அந்த நாளையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவுகளும் அங்கே முடிவாக்கப்படுகிறது, வெற்றி தோல்வி முடிவாக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கபர் என்னை அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் இப்னு ஸைபானி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல் கபர் லயகூல், நிச்சயமாக கபர்கள் ஒவ்வொன்றும் பேசும், ஒவ்வொன்றும் கூறுகிறது ஒவ்வொரு நாளும். எவ்வளவு ஆதம், ஆதமுடைய மகனே, மாத ஆயுதத்தறி எனக்காக வேண்டி இதை தயார் செய்து வைத்திருக்கிறாய். கபரை கேட்கிறது, ஆதமுடைய மகனே, எனக்கு அவற்றில் எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? அடம் தியாகம் உனக்கு தெரியாதா? அன்றி பைக்குள் கொடுப்பா, நான் வெளிச்சியின் வீடு, எனக்குள்ளே யாரும் கிடையாது, இதற்கு முன்னால் யாரும் முயன்றது கிடையாது, நீ தான் முதல் முதல் வரப்போகிறாய், உனக்கு பின்னாலும் யாரும் உன்னோடு சேர்வதற்கு இதற்குள்ளே வரமாட்டார்கள். அப்படியான பேச்சியின் வீடு என்று உனக்கு தெரியாதா? அடம் தாழம் அன்னி பைக்கொள்வாகுதா உனக்கு தெரியாதா? நான் தன்மையின் வீடு, குடும்பத்தோடு வாழ்ந்தவன், மனைவியோடு வாழ்ந்தவன், பிள்ளைகளோடு வாழ்ந்தவன், நண்பர்களோடு இருந்தவர். கண்ணியமான சவால்களே, அப்படி இருக்கும் போது உன்னை பிரித்து தனிமையில கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்னை மறந்து விட்டாயா? எனக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? கண்ணியமான சகோதரிகளே, உலகத்திலே பின்னி பிணைந்து வாழுகிறோம், யாருமே கை கொடுக்க மாட்டார்கள். அந்த நேரம் அந்த நாள் யாருமே கை கொடுக்க மாட்டார்கள். ஏன்? தங்களோடு கூட இருந்த 40-50 வருடம் கூட இருந்த மனைவி கூட ஒரே ஒரு இரவு கணவோடு அந்த நாள் முதல் இரவு அந்த நாளை நீ கபலே தங்க மாட்டாயா என்று கேட்டால் எந்த மனைவி விரும்பப் போகிறாள்? மனைவி கூட கைவிட்டு வருவாள். கண்ணியமான சகோதரர்களே, குடும்பம் பின்சுயரும், பழங்கள் சொத்துக்கள் பின்சுயரும், அவர்களுடைய நல்லமல்கள் பின்சுயரும். நல்லமல்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர குடும்பம் திரும்பி விடுவார்கள், சொத்துக்கள் செல்வங்கள் திரும்பி விடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. கண்ணியமான சகோதரர்களே, எனவே எனக்கு கபலே அந்த முதல் நாள் எது பிரயோஜனம் கொடுக்குமோ அந்த நல்லவர்களை வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும். குர்ஆனை முற்படுத்தி அனுப்புங்கள். வலா துக்தீமூ லி அன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹ். என்ன நரவுகளை நீங்கள் முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீர்களோ அந்த நாளைக்காக அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சிறந்ததாகவும் மாற்றான கூலியுடையதாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே குர்ஆனை அதிகமாக பொருள் வைப்போம், அதிகமாக பள்ளியோடு தொடர் வைக்க வேண்டும். அன்பார்ந்த வாலிபர்களே, ஒவ்வொரு கபரும் பேசுகிறது, ஒவ்வொரு கபரும் பேசுகிறது. ஏ மனிதரே, ஏ ஆதமுடைய மகனே, உனக்கு தெரியாதா நான் தனிமையின் வீடு, அன்னி பைக்குள் அக்கடா நான் உண்ணக்கூடிய வீடு, உனக்கு தெரியாதா? எவரிகள் வந்தாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அன்னி பைக்கு தூது நான் குழுக்களுடைய வீடு, உனக்கு தெரியாதா? என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? கண்ணியமானவர்களே, இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் கபரு கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த உபதேசங்கள் போதாதா கபருடைய சிந்தனைக்கு? இந்த உபதேசங்கள் போதாதா கபருடைய சிந்தனையோடு அந்த முதல் நாளைக்குரிய தயாரிப்பை செய்வதற்கு? இது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் 5 நேரங்கள் சில வார்த்தைகளை ஒவ்வொரு கபரும் சொல்லுகிறார். யார் யாருக்கு என்னென்ன இடத்துல கபரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த இடத்தில் தான் உனக்குரிய 6 இடம் சொந்தமான இடம். இந்த இடம் தான் உலகத்தில் நீ எத்தனை ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த ஏக்கரிலே உன்னை அடக்கப்பட மாட்டாது. இதோ இருக்கிறது இந்த இடம் தான் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, அந்த ஒவ்வொரு இடமும் அது அது சொந்தக்காரர்களை பார்க்கிறது, பார்த்து சொல்லுகிறது. நீ எனக்கு மேலே நடக்கிறாய், நீ வந்து தங்கக்கூடிய இடம், திரும்பி வரக்கூடிய இடம், நீ என்னுடைய வயதுக்கு தான் வர வேண்டும், எனக்குள்ளே தான் வர வேண்டும் என்று கபரி சொல்லுகிறது. எவன் ஆதம் தன் ஆக்காரி தமிழ்ச்சி பத்திரி, ஏ ஆதமுடைய மகனே, நீ எனக்கு மேலாய் சிரிக்கிறாய், சிரித்து வாழ்கிறாய். என்ன விடயத்துக்கு சிரிக்க வேண்டும் என்று தெரியாது. பாவத்துக்காக சிரிக்கிறாய், அடுத்து அநியாயம் செய்யப்படுகிறான் சிரிக்கிறாயா? நீ என்னுடைய வயிற்றுக்குள்ளே நிச்சயமாக நீ அறுவாய், நீ என்னுடைய வயிற்றுக்குள்ளே அறுவாய். எவ்வளவு ஆதம் தாக்குள் ஆடா மகரி, ஆடமுடைய மகனே, என்னுடைய உருவுக்கு மேலால் நீ உண்ணுகிறாய், அறாத்தை சாப்பிடுகிறாய், அறாத்தை குடிக்கிறாய் சொன்னார் சொல்லுகிறது. அந்த கவலை சொல்லுகிறது, வய குழுக்க தூர் தீ பற்றி, என்னுடைய வயிற்றுக்குள்ளே உன்னை உணுக்கள் பூச்சிகள் தின்னும், உன்னை உணுக்கள் பூச்சிகள் தின்னும். அது மட்டுமல்ல, சும்மா இன்னும் சொல்லுகிறது கபலி, எவ்வளவு ஆதம் தப்பா மகளிர், ஆடமுடைய மகளே, நீ என்னுடைய முன்னோருக்கு மேலால் சந்தோஷமாக இருக்கிறாய், நீ சந்தோஷமாக இருக்கிறாய். என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ கவலைப்படுவாய் நிச்சயமாக, நீ என்னுடைய வயிற்றுக்குள்ளே கவலைப்படுவாய் நிச்சயமாக. ஒவ்வொரு கபலும் பேசுகிறது கண்ணியமான சகோதரர்கள், ஒவ்வொரு நாளும் பேசுகிறது. இதைத்தான் நினைத்து அல்லாஹ்வுடைய ரசூலும் அறிந்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு தடவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கிறார்கள், பிரசங்கம் நடத்தி கொண்டு சில சஹாபாக்கு தூரத்தில் இருந்து ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா மஜ்தமஅ ஹாவுலா, ஏழந்த மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்,
சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ் அலா கபரின் யஹ்மிலுனஹு, ஒரு கபரை தொழிலை கொண்டிருக்கிறார்கள் யார ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹுடைய ரசூல் இறங்கினார்கள், இறங்கி வேகமாக ஓடினார்கள், வேகமாக ஓடினார்கள். ஓடி அந்த கபரை, கபரை எந்த இடத்தில் கொல்லப்பட்டதோ அந்த இடத்திலே நின்றார்கள், உட்கார்ந்தார்கள், அழுகிறார்கள். அந்த கபர், அந்த மனிதர், அந்த ஜனாதா அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் அழுது அல்லாஹுடைய ரசூல் அவருடைய அடர்ந்த தாடி நனைந்து, நபி அவருடைய தாடியில் இருந்து கண்ணில் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அழுது விட்டு சொன்னார்கள், யாய் குவானி, எனது சகோதரர்களே, யாய் குவானி, எனது சகோதரர்களே, நிமிசரி ஹாதல் யௌம் ஃபஅஇத்து, இதே போன்ற ஒரு முதல் நாள், இதே போன்ற கபருடைய முதல் நாள் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த நாளைக்கு நீங்கள் தயார் செய்யுங்கள் என்றார்கள். அந்த நாளைக்கு நீங்கள் தயார் செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அழுகிறார்கள், ஏன் கபர் அவ்வளவு பயங்கரமான கண்ணியமான சகோதரர்களே, சிந்தனைக்கு வருகிறதா? ஹராத்தை பார்க்கிறோம், ஹராத்தை பேசுகிறோம், அநியாயம் செய்கிறோம் அடுத்த மனிதனுக்கு. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநியாயம், அடியாருடைய விஷயத்தில் அநியாயம், தன்னுடைய நஃப்ஸுக்கு அநியாயம், பாவங்களை பார்க்கிறோம், வட்டியோடு தொடர்பு குடிப்பழக்கத்தோடு இருக்கிறோம், ஹராமானவைகளை குடிக்கிறோம், உண்ணுகிறோம். கண்ணியமானவர்களே, அந்த கபிலே அந்த மனிதருக்கு நிம்மதி கிடைக்குமா? அந்த கபிலே அந்த மனிதருக்கு நிம்மதி கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அழுதிருக்கிறார்கள். அல் கபாயிர் என்ற கிதாபிலே ஒரு சம்பவத்தை சம்சுதீன் ரஹிமி ரஹிமுல்லா எழுதுகிறார்கள். மது ஹராம் என்ற பாடத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு சின்ன ஒரு வாலிபன் மரணித்து விட்டார், மரணித்து விட்டார். அந்த வாலிபனை கொண்டு போய் கபிலே அடக்கப்பட்டு விட்டது. அடக்கப்பட்டதன் பின்னாலே இந்த வாலிபன் அடக்கப்பட்டிருக்கிறார், ஒரு காலை நேரத்தில் போன்ற ஒரு நேரம் அடக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னாலே இன்னொரு மனிதனும் அவருக்கு பக்கத்திலே, அந்த வாலிபனுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அன்று இரவில் தன்னுடைய அந்த வாலிபனுடைய தந்தை தூங்கக்கூடிய நேரம் ஒரு கனவு காணுகிறார். தன்னுடைய மகன், வாலிபனால் அடக்கம் செய்யப்பட்ட மகன், முதியவருடைய தோட்டத்திலே தலைமுடிகள் பழுத்து, கண்கள் எல்லாம் பிரிங்கி, உடல் அங்கங்கள் எல்லாம் சுருங்கி போய் இருக்கிறது. ஒரு வயதாடி மூதாட்டி, அதே போன்ற ஒரு வயசானவருடைய தோட்டம் போன்ற ஒரு தோட்டம். அந்த வாலிபனை பார்த்தார் அந்த வாப்பா, அந்த தந்தை பார்க்கிறார். இந்த நேரம் அந்த தந்தை கேட்கிறார், மகளே, எதற்காக உன்னுடைய நிலைமை இப்படி மாறியது? நீ வாலிபனாக இருக்கும் போது நான் உன்னை கொண்டு அடக்கம் செய்தேன், உன்னை கொண்டு அடக்கம் செய்தேன், ஏன் நீ வயோதிக தோற்றத்தில் இருக்கிறாய் என்று அந்த தந்தை கேட்கிறார். கடவுளே, தன்னுடைய மகனத்திலே அந்த மகன் சொல்கிறார், என் அருமை தந்தையே, என்னை அடக்கம் செய்யப்பட்டு சிறிது நேரத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டார். அந்த மனிதன் உலகத்தில் வாடும் போது ஹராமான மதுவை குடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் அந்த முதல் நாள் கபிலே கொடுத்த தண்டனையின் காரணமாக என்னுடைய நிலை இப்படி மாறிவிட்டது என்று சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, குடி போதைகளுக்கு அடிமையாகி எங்களுடைய வாலிப சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் காலத்திலே குடித்த வாலிபர்கள் எத்தனை பேரு, தேர்தல் காலம் சந்தோஷம் கூடி எல்லாரோட வார்த்தைகளையுமே அல்லாவுக்கு மாற்றமான பேச்சு, எங்க பார்த்தாலும் தேர்தலுடைய முடிவுகள் தான், அங்க சொந்த கொமசாரிஸ் கொடுக்கக்கூடிய முடிவெல்லாம் இங்க எல்லாரும் கொடுத்து முடிஞ்சாச்சு. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை ஞாபகம் செய்வதை விட, கபரை ஞாபகம் செய்வதை விட அதிகமாக நாம் இன்று உலகத்துடைய காரியங்களை ஞாபகம் செய்ய ஆரம்பித்ததால் அந்த முதல் நாளை மறந்துவிட்டு கண்ணியமானவர்களே. எனவே தான் வாழ்க்கையில் ஹராம் இருக்கிறதாக இருந்தால் அந்த கபருடைய நிலைமை பயங்கரமாக இருக்கு, கபருடைய நிலைமை பயங்கரமாக இருக்கு. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் அழுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழுத சம்பவம், அவர்கள் கபருக்கு போனால் அவர்கள் அழுவார்கள், தாடி நடைமுறை கருவார்கள். அதுபோல கண்ணியமானவர்களே, ஒரு தலை கூட சியாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் வரும்போது இப்னு சியாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பார்க்கிறார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய முகத்தினுடைய தோற்றம் மாறி கொஞ்சம் காஞ்சி போய் ஒரு கவலையான முகத்தோடு பார்க்கிறார். வாலிபர் பார்க்கிறார் அப்படியான முகத்தோடு. கேட்டார்கள், கலீஃபாவர்களே, ஏன் உங்களுடைய முகத்துடைய நிலைமை இப்படி இருக்கிறது, ஏன் கவனமாக இருக்கிறீர்கள்? இந்த மதீனாவுடைய வாலிபர்களே, உங்களை போன்ற ஒரு அழகான வாலிபன் இல்லையே, இருக்கவில்லை, இன்று இவ்வளவு இப்படியான நிலைமையில் இருக்கிறீர்களே, ஏன் என்று கேட்டவரும் இவரும் அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், கபருடைய முதல் நாள், கபருடைய முதல் நாள் என்னை இப்படி மாற்றிவிட்டது, என்னை இப்படி மாற்றிவிட்டது. என நிறமை சகோதரர், என நிறமை நண்பரே, என்னுடைய அழகை பற்றி கேட்கிறீர்கள். அழகாக இருப்பது எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. கொஞ்சம் தாடியை வளர்ச்சி, மீசையை கொஞ்சம் வளர்ச்சி, கொஞ்சம் கொண்டு ஒரு மாதிரி ஸ்டைல ஒரு வெற்றி, ஒரு தௌசண்ட் கரண்டக்கார கீழே போட்டி அழகுடைய உடுக்கிறதுக்கு கொஞ்சம் அடுத்த பார்த்தா தண்ணியப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும், தனக்குள்ள ஒரு பெருமை. அப்படி அவங்க வரக்கூடிய ஆளை அறிகிறோமே கண்ணியமானவர்கள். இது ஆசை, எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. உமர் இபு அந்த உமர் அப்துல் அஜீத் ரஹமத்துல்லா சொன்னார்கள், இபுனு ஜியாத் ரஹமத்துல்லா பார்த்து, இபுனு ஜியாத், இபுனு ஜியாத், இதோ என்னை பார்க்கிறீரே, என்னுடைய அழகை பற்றி பேசுகிறீரே. என்னை கபரிலே வைக்கப்பட்டு முதல் நாளில் இருந்து மூன்று நாட்களுக்கு பின்னால் இந்த உமர் பின் அப்துல் அஜீசுடைய கபரை தோண்டினால் இந்த உமர் பின் அப்துல் அஜீசுடைய கண் ரெண்டுமே வெளியிலே தள்ளி இருக்கும். வயிற்றை பார்க்க மாட்டீர்கள், எலும்பு கூட்டைத்தான் பார்ப்பீர்கள், என்னுடைய அங்கங்களை பார்க்க மாட்டீர்கள். ஒன்று ஒன்று அது கலந்திருக்கும், புழுக்க சென்றிருக்கும். இந்த நிலைமையை பார்த்தீர்களா இல்லையா? அதை நினைச்சுட்டா நான் அழகிறேன், அதை நினைச்சுட்டா என்னுடைய நிலைமை இப்படி மாறியது என்று அழகு கொண்டே சொல்லுகிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்கள், நாமெல்லாம் அந்த கபரை நினைச்சு முதல் நாளை நினைச்சு எவ்வளவு வர வேண்டும், எவ்வளவு வர வேண்டும் அன்பான சகோதரர்களை. எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள் கபரை நினைத்து, சஹாபா அக்ரம் அழுதிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கபரிலே ஏற்படக்கூடிய இன்னொரு விடயம் தான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னில் கபரில் லகுத்தன், நிச்சயமாக ஒவ்வொரு கபருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு சவரும் ரெண்டு சவரம் உண்டோண்டி ஒரு மோதக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அது உண்மையான கபராக இருந்தாலும் சரி, காவிரியான கபராக இருந்தாலும் சரி, காவிரியான மனிதர் அடக்கம் செய்யப்பட்டாலும் அப்படி நெருக்கும், மூமியான மனிதன் அடக்கம் செய்யப்பட்டாலும் நெருக்கும். கண்ணியமானவர்களே, மஹதீஸ் என்று சொல்லுகிறார்கள், எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி அடைக்குமோ, அன்போடு கட்டி அடைக்குமோ, இதே போலதான் கபிலில் ஒவ்வொரு உண்மையான அவர்களோடும் நடந்து கொள்ளும். அது நெருக்கம் தான், ஆனால் அதனுடைய நெருக்கம் வருத்தம் இருக்காது, வருத்தம் இருக்காது. அந்த நெருக்கம் ரசத்துடைய நெருக்கம், தாய் அடைப்பது போல இருக்கும். இன்னும் பாதி அடக்கம் செய்யப்பட்டால் ஒரு மோசமானவர் ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக வேண்டி ஓடி வருகிறார் ஒருவர், வந்து எப்படி இறுக்கமாக அவன் அசையாமல் இருக்கும் அளவுக்கு கட்டி அணைப்பாரோ, நோகும் அளவுக்கு வருத்தம் உண்டாகும் அளவுக்கு கட்டி அணைப்பாரோ, இதே போன்றுதான் ஒவ்வொரு காவிரானவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்களும் நெருக்கும் என்ற உதாரணத்தை மஹதீஸ் என்று சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ஒவ்வொரு கபருக்கும் ஒவ்வொரு கபருக்கும் நெருக்குதல் இருக்கிறது, ஒரு அழுத்தம் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவர் கபூராக இருந்தால் அந்த கபருடைய நெருக்கத்தில் இருந்து சாதுபன் மகாத் தப்பியிருப்பார்கள் சொன்னார்கள், சாதுபன் மகாத் தப்பியிருப்பார்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அரசியல் நடுக்குகிறது, இங்கே சாதுபன் மகாத் ரதியல்லாஹ் மரணித்திருக்கிறார்கள். அவ்வளவு கண்ணியமான சாது ரதியல்லாஹ் அடக்கம் செய்யப்படும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னாலே சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு புதிய விஷயத்தை பார்த்தோமே யா ரசூலல்லாஹ், ஏன் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள்? கேட்ட நேரம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சாதுபன் மகாத் அடக்கம் செய்யப்பட்ட நேரம் அவருடைய கபரி ரெண்டு சவரைகளும் ஒன்றோடு நெருக்க வந்தது. அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் சொன்ன வார்த்தையை வைத்து அந்த கபரைகள் விசாலமாகிவிட்டன என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி உயர்வான பத்ர் யுத்தத்திலே அன்சாரிகளுடைய தரப்பில் தலைவரான அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முழுக்க முழுக்க உதவியான அல்லாஹ்வுடைய அரசை நடுங்க வைத்த அந்த சாடுவன் மகாதரவி அல்லாஹ்வுடைய நிலைமையே இப்படி என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, பாவத்தோடு ஒட்டி இருக்கும் எம்முடைய நிலைமை என்ன? தொழுகையை பொறுப்பு செய்ய கொண்டிருக்கும் எம்முடைய நிலைமை என்ன? ஹராத்தோடு தொடர்பு வைத்திருக்கும், ஹராத்தை குடிக்கும், ஹராத்தை உண்ணும் பழக்கம் உள்ள எம்முடைய முடிவு என்ன? ஹராமான வியாபாரம் செய்யும் எம்முடைய முடிவு என்ன? ஏமாற்றம் செய்யும், அநியாயம் செய்யும் எம்முடைய முடிவு என்ன? கண்ணியமானவர்களே, இந்த எம்முடைய பேரம் குர்ஆனுக்கு மாற்றமாக வாழும் எம்முடைய முடிவு என்னவாகும்? கண்ணியமானவர்களே, எனவே தான் அந்த கபரி சொற்க பூஞ்சோலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லவர்கள் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவை எவைகள் எல்லாம் மௌத்துடைய சிந்தனை உண்டாக்கும் என்று சொன்னார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி எவை எவைகள் எல்லாம் துன்யாவுடைய சிந்தனைக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் துன்யாவுடைய பராக்கிரை ஈடுபடுத்தக்கூடிய அனைத்தையும் மட்டும் அல்லாஹ் எம்மை அனைவரையும் தூரமாக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு அல்லாஹ்வுடைய அன்போடு இம்மனைவரையும் அல்லாஹ் இணைத்துக் கொள்வாரா? யா அல்லாஹ், நாம் சில பாவங்களை மன்னிப்பாயா? தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திரியா அல்லாஹ்? எம்முடைய வாழ்க்கை உலகத்திலே இன்பத்திலே பின்னி இருக்கிறோம் யா அல்லாஹ். மௌத்தை மறந்து விட்டோம் யா அல்லாஹ். அந்த கபருடைய முதல் நாளை மறந்து விட்டோம் யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் கபருடைய சிந்தனை உண்டாக்கிறியா அல்லாஹ்? கபருடைய ஞாபகத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ்? எம்முடைய நாம் ஹராத்தை செய்ய போகும் போது, ஹராத்தை பார்க்கும் போது, ஹராத்தை உண்ணும் போது, குடிக்கும் போது, ஹராத்தை நினைக்கும் போது அந்த கபருடைய முதல் நாளை ஞாபகத்தில் உண்டாக்கி அவைகளை விட்டு எம்மை பாதுகாக்கிறியா அல்லாஹ்? நாம் ஒவ்வொருவரும் உன்னுடைய அன்பை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய அன்புக்கு பொருத்தமானவர்களாக, தகுதியானவர்களாக எம்மை கபூர் செய்து யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் கபரிலே அன்பு கபரிலே வேதனை செய்யப்படக்கூடிய நிலைகள் செய்தால் வேதனை செய்யப்படுவோம். அந்த செயல்கள் இருந்தால் தூரமாக்கி இவைகள் மூலமாக கபரு விசாரணாக்கப்பட்டு சொர்க்க பூந்தோடாக மாற்றப்படுவோம். அந்த அமல்களை வாழ்க்கையில் உண்டாக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய பயத்தோடு, மௌத்துடைய சிந்தனோடு, நரகத்துடைய பயத்தோடு வாழ்க்கை செய்ய அல்லாஹ். இம்மனைவரை கபூர் செய்வாயா? கூறாவிட விஷயங்கள் செய்ய பாவனை மன்னிச்சிருக்கா அல்லா? எங்கே இங்கே இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ யா அல்லா, அனைத்து சூழ்ச்சியை முறைத்து முடியறக்கிறியா அல்லா? எம்முடைய நாட்டிலே நிலைமைகளை சீராக்கிறியா அல்லா? முஸ்லிம்களுடைய அனைத்தையும் பாராட்டுறியா அல்லா? முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை, உயிரை உடைமைகளை, பெண்களை, பெண்களுடைய மானங்களை, பெண்களுடைய ஹிஜாபுகளை, முஸ்லிம்களுடைய வியாபாரங்கள் அனைத்தையுமே பாராட்டுறியா அல்லா? எம்முடைய நாட்டில் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறையா அல்லா? நீ சூழ்ச்சிகாரருக்கெல்லாம் மிகப்பெரும் சூழ்ச்சிகாரன் யா அல்லாஹ், சிறந்த சூழ்ச்சிகாரன் யா அல்லாஹ், கைவு மாற்றின் யா அல்லாஹ். உன்னுடைய சூழ்ச்சியை நாம் நம்புகிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை மட்டும் நம்புகிறோம் யா அல்லாஹ். எந்த ஒரு தலைமைத்துவத்தை நாம் நம்பவில்லை யா அல்லாஹ். யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வியதிக்கல் கைவு நலவு உண்ட கையில்தான் இருக்கிறது அல்லா. எமக்கு நலவை தந்திரி அல்லா, கருவிகளை விட்டு பாராத்திரி அல்லா, உனக்கு தெரியும் யா அல்லாஹ். வெளிநாடுகளிலே, அதிகமான நாடுகளிலே மேற்கத்திய உலகம் இன்று எம்முடைய தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் உன்னுடைய அன்பு ரவி எந்த ரவியை பார்த்து இன்னா கபை நாக்கள் முஸ்தகின் யார் சூழல்லா, உண்மை கேவலப்படுத்தக்கூடியவர்கள், உண்மை கொச்சப்படுத்தக்கூடியவர்களுக்கு நாமே போதுமானவன் என்று சொன்னிய யாருலா, உன்னுடைய தூதருக்கு இன்று அவர்கள் கொச்சைப்படும் அளவுக்கு இன்று கேவலமான விதத்திலே படங்கள் வெளியாக்குகிறார்கள் யாருலா, கொச்சைப்படுத்த முயல்கிறார்கள் யாருலா. அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிரானதாகவே ஆக்கிறியா அல்லா? அவர்களுக்கு நீ உன்னுடைய ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லா? என் மனைவரை கபூர் செய்வாயாக. கடைசி முடிவாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமாவுல் மௌத் ஆகக்கூடிய பாடல் தருவாயாக. நரகத்தை மட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தின் விரோசில் என் மனைவரை முன்னு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.